அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 16 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் நடந்த பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை அரசு நம்பகத்தன்மை மிக்க விசாரணையை மார்ச் மாதத்திற்குள் நடத்தி முடிக்காவிட்டால் சர்வதேச விசாரணை கோரிக்கையை ஐக்கிய ராஜ்யம் வலியுறுத்தும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்திருப்பது குறித்த
செய்திகள். On the UN Human Rights Council to work with the UN Human Rights Commissioner and call for a full credible
இது தொடர்பில் இலங்கைக்கு யாரும் காலக்கெடு விதிக்க முடியாதென அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ நிராகரித்திருப்பது குறித்த செய்திகள்.
We will take our time and we will investigate into 30 years of war, my dear. So I think
இலங்கைக்கு சென்ற பிரிட்டிஷ் பிரதமரை சந்தித்த கிரிக்கெட் நட்சத்திரம் முத்தையா முரளிதரன் இலங்கையின் வடக்கே பெருமளவு வளர்ச்சிப் பணிகள் நடந்திருப்பதாக தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசியின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கையில் உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்திருப்பதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிராகரித்துவிட்டார். கண்ணாடி பட்டிக்குள் இருப்பவர்கள் மற்றவர்கள் மீது கல்லெறியக்கூடாது என்று கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டில் ராஜபக்ச கூறியிருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரான் இலங்கையை சுதந்திரமான விசாரணை நடத்தவிட்டால் சர்வதேச விசாரணை நடத்த அழுத்தம் கொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்ற நிலையிலேயே மஹிந்த இவ்வாறு கூறியிருக்கிறார். இலங்கை சுதந்திரமான நாடு என்ற அடிப்படையில் அதனால்தான் வெளிநாட்டு விருந்தினர்கள் கூட வடக்கு வரை செல்ல அனுமதித்ததாகவும் மஹிந்த தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் நடந்த கார் குண்டுவெடிப்பு ஒன்றில் குறைந்தபட்சம் ஒரு சிப்பாவது கொல்லப்பட்டதாக ஆப்கான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 10 பேர் அதில் காயமடைந்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் ஒரு முக்கிய கூட்டத்துக்காக பழங்குடியின தலைவர்கள் கூட இருந்த ஒரு வளாகத்துக்கு செல்லும் வழியிலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஆப்கானின் அதிபர் ஹமீத் கர்சாய் அவர்கள் கைச்சாத்திடவிருக்கின்ற முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றின் சரத்துக்கள் குறித்து விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் அழைக்கப்பட்டிருந்தது. பேருந்து ஒன்றில் வெடிமருந்தினை நிரப்பி வந்த குண்டுதாரி அந்த வாகனத்தின் மீது சந்தேகம் கொண்ட ராணுவ சிப்பாய்கள் அதன் மீது சுட ஆரம்பித்த பொழுது ராணுவ வாகனம் ஒன்றின் மீது மோதியதாக காபூல் போலீசின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலின் பின்னணியில் எந்த குழு இருக்கின்றது என்று இதுவரை தெரியவில்லை.
இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி அறிவித்திருக்கிறது. மும்பை நகரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்றிருக்கின்ற நிலையில் அவரது முதல் இன்னிங்ஸ் ஆட்டமே அவரது கிரிக்கெட் வாழ்வின் இறுதி ஆட்டமாக முடிந்தது. இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 126 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டதால் முதல் இன்னிங்ஸில் 74 ரன்கள் எடுத்த சச்சினுக்கு இந்த டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது முறை ஆடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. கிரிக்கெட் போட்டிகளில் 100 சதங்களை அடித்தவர் என்ற பெருமையுடன் 40 வயதான சச்சின் விடைபெறுகிறார்.
லிபியாவின் தலைநகர் திரிபோலியில் ஆயுதாரிகளுக்கு எதிராக நடந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பலர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்ததன் மறுதினம் புதிய மோதல்கள் இன்று நடந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. மிசட்டாவிலிருந்து வந்த போராளிகளுடன் திரிபோலியின் கிழக்கு புற பகுதியில் இருக்கின்ற உள்ளூர் ஆயுதாரிகள் மோதியிருக்கின்றார்கள். மிசரட்டாவிலிருந்து வந்த போராளிகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது அந்த போராளிகள் வெள்ளியன்று துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்தார்கள். தம்மை தாக்கிய சண்டைக்காரர்கள் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதில் தாக்கல் நடத்திய பொழுது வெடித்த வன்செயல்களில் 43 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 500 அதிகமானோர் காயமடைந்ததாக சுகாதார அமைச்சர் கூறியிருக்கின்றது. அனைத்து தரப்பும் அதிகபட்ச பொறுமையை காக்க வேண்டும் என்று பிரதமர் அலி ஜைதின் அவர்கள் கேட்டிருக்கின்றார்.
மாலத்தீவ அதிபர் தேர்தலின் இரண்டாவது சுற்று வாக்குப்பதிவு வாக்குகளை எண்ணும் பணிகள் நடந்து வருகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை முடிவுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பல மாதங்களாக நீடிக்கும் அரசியல் குழப்ப நிலைமையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்குமாறு சர்வதேச அழுத்தங்கள் வலுத்திருக்கின்ற நிலையிலேயே இந்த இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரான முன்னாள் அதிபர் முகமது நஷீத் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவில் முன்னணியில் இருக்கிறார். மாலத்தீவினை சுமார் 3 தசாப்தங்களாக ஆண்ட மௌமூன் அப்துல் கயூமின் சகோதரரான அப்துல்லா யாமீன் நாசுட்டுக்கு போட்டியாக இருக்கிறார்.
செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய மங்கள்யான் விண்கலனின் சுற்றுவட்ட பாதையை இந்திய விஞ்ஞானிகள் சனியன்று 5வது முறையாக வெற்றிகரமாக உயர்த்தியிருக்கின்றார்கள். இதுவரை பூமியிலிருந்து 118,642 கிலோமீட்டர்கள் சுற்றி வந்த மங்கள்யான் இனிமேல் 192,874 கிலோமீட்டர்கள் சுற்றும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரோ விஞ்ஞானிகள் செலுத்திய மங்கள்யான் கலன் நவம்பர் 5ஆம் தேதி முதல் புவி சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. அதன் பிறகு அந்த விண்கலனின் சுற்றுவட்ட பாதையை விஞ்ஞானிகள் படிப்படியாக உயர்த்தி வருகின்றார்கள். இடையில் ஒரு முறை ராக்கெட் மோட்டார்கள் இயங்கி மங்கள்யானின் புவி சுற்றுவட்ட பாதையை 1,000,000 கிலோமீட்டருக்கு மேல் உயர்த்தும் பணி எதிர்பாராத விதமாக தோல்வியுற்றிருந்தது.
செய்தி அரங்கத்தில் இன்று நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடந்த பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை அரசு நம்பகத்தன்மை மிக்க விசாரணையை மார்ச் மாதத்திற்குள் நடத்தி முடிக்காவிட்டால் சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை ஐக்கிய ராஜ்யம் வலியுறுத்தும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கை மார்ச் மாதத்துக்குள் சுயாதீனமான ஒரு விசாரணையை நடத்தி முடிக்காவிட்டால் பிரிட்டன் இது தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணையை நடத்துமாறு ஐநா மன்றத்திடம் கோரும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் எச்சரித்திருக்கின்றார். காமன்வெல்த் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள கொழும்பு சென்றிருக்கின்ற டேவிட் கேமரன் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசுகையில் இந்த எச்சரிக்கையை விடுத்ததாக தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த டேவிட் கேமரன் அவர்கள் அந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்ட விடயம் குறித்து அங்கு கூறினார்.
The Sri Lankan government needs to go further and faster on human rights, on reconciliation. But the point they make repeatedly is that, you know, they've had 30 years almost...
மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்னும் முன்னேற்றம் காண வேண்டும். அவர்கள் கூறுகின்ற வாதம் என்னவென்றால் இங்கு 30 வருடம் போர் நடந்திருக்கின்றது, ஆகவே மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அதிக காலம் தேவைப்படும் என்பதாகும். நேரம் எடுக்கும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இங்கு விஷயம் என்னவென்றால் நீங்கள் உரிய பாதையில் உரிய வழியில் செல்ல வேண்டும். பெருந்தன்மையோடு மக்களை நல்லிணக்கத்துக்குள் ஈர்ப்பதன் மூலம் மாத்திரமே இதனை நீங்கள் செய்ய முடியும். ஜனாதிபதியுடனான எனது சந்திப்பு வெளிப்படையானது. நிச்சயமாக நான் சொன்ன அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று கூற முடியாது. ஆனால் இந்த விடயங்களில் நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று நான் அவரிடம் கூறியிருக்கின்றேன். இந்த விஷயங்கள் நடப்பதற்கு சர்வதேச அழுத்தத்தின் மூலம் நாங்கள் உதவுவோம் என்றார் டேவிட் கேமரன். அதேவேளை மனித உரிமை மீறல் குறித்த இலங்கையின் புலன் விசாரணைகள் அடுத்து வருகின்ற மார்ச் மாதத்துக்குள் பூர்த்தியடையாவிட்டால் சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றை தாம் கோருவோம் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார்.
Let me be very clear. If that investigation is not completed by March, then I will use our position on the UN Human Rights Council to work.
நாம் தெளிவாக சொல்வது என்னவென்றால் அடுத்த மார்ச் மாதத்துக்குள் இலங்கையின் புலனாய்வுகள் பூர்த்தியாகாவிட்டால் எமக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கின்ற நிலைமையை பயன்படுத்தி ஐநா மனித உரிமைகள் ஆணையருடன் சேர்ந்து சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றை நாங்கள் கோருவோம் என்றார் கேமரன். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்துக்கான தனது விஜயம் குறித்தும் அவர் அங்கு விவரித்திருக்கின்றார்.
So being the first foreign leader to visit the north since independence in 1948 and taking a plane load of media with me, I think that was effective in giving the Tamil
1948 சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு வடக்குக்கு சென்ற முதலாவது வெளிநாட்டு தலைவர் என்ற வகையில் முக்கியமான ஊடகங்களை என்னோடு அங்கு அழைத்துச் சென்றதன் மூலம் உலக மக்களால் செவிமடுக்கப்பட வேண்டிய வடக்கில் இருக்கின்ற மக்களது குரலை உலகுக்கு உரக்க ஒலிப்பதற்கு நான் வழி செய்திருக்கின்றேன். நிச்சயமாக விடுதலை புலிகளின் காலத்துக்கு மீண்டும் செல்ல இவருக்கும் விருப்பம் இருக்காதுதான் என்றார் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன்.
பூபாலரட்னம் சீவகன். டேவிட் கேமரன் விடுத்த கோரிக்கையை இலங்கை அமைச்சர்கள் 3 பேர் உடனடியாக நிராகரித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை அதன் மீதுள்ள போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பற்றி சுதந்திரமான விசாரணையொன்றை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நடத்த வேண்டும் அல்லது அதன் மீது சர்வதேச விசாரணை நடத்த ஐநாவில் வலியுறுத்தப்படும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருக்கின்ற கருத்தை இலங்கை அரசு ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது. அவ்வாறான சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கை நியாயமற்றது என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான பெசில் ராஜபக்ச ஊடகவியலாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான விசாரணைக்கான கோரிக்கை புதிய விடயமல்ல. போர் முடிந்த மறுநாளே ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சிலில் அப்படியான யோசனை ஒன்றை கொண்டு வந்தார்கள். முதல் தடவையிலேயே அது தோல்வியடைந்தது. இப்போது போரின் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறார்கள். அதற்கு முன்னரே பிரிட்டனின் பழைய அரசாங்கத்தில் இருந்த வெளியுறவு அமைச்சர் மில்லிபேண்ட் உள்ளிட்ட 2 அமைச்சர்கள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சென்றார்கள். ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வரும் அவர்களின் முயற்சி அதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்தது என்ற பெசில் ராஜபக்சவிடம் டேவிட் கேமரன் வழங்கியிருக்கின்ற காலக்கெடு பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் தொடர்ந்தும் கேட்டனர். அவர்களுக்கு எங்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. இப்படியான காலக்கெடுக்களை அவர்கள் முன்னரும் வழங்கியிருக்கிறார்கள். அது நியாயமற்றது. இந்த பிரிட்டிஷ் பிரதமரே இலங்கைக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். பிரச்சனையை தீர்க்க நீண்டகாலம் எடுத்த வட அயர்லாந்தில் இன்னும் பிரச்சனைகள் இருப்பதாக அவரை கூறியிருக்கிறார் என்றார் ஜனாதிபதியின் சகோதரர் பெசில் ராஜபக்ச. இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாடு இலங்கை மீதான போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளால் மூழ்கடிக்கப்பட்டிருப்பது பற்றி உங்களின் கருத்து என்ன என்றும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர்.
Those allegation was not new, it was there, so it is nothing new to us, but the benefits in the other areas which was not there.
இந்த குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு புதியவை அல்ல. இந்த மாநாட்டின் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மற்ற நன்மைகள் முன்னர் எங்களுக்கு கிடைத்திருக்காதவை. காமன்வெல்த் மாநாட்டை இங்கு நடத்தியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இங்கு நடத்தியதன் மூலம் அதிக அளவானவர்கள் இங்கு வந்து பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த காமன்வெல்த் மாநாடு இங்கு நடந்திருக்காவிட்டால் பிரிட்டிஷ் பிரதமர் ஒருபோதும் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்க மாட்டார். அங்கு கடந்த 3-4 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது என்று அவரால் பார்த்திருக்க முடியாமல் போயிருக்கும் என்றார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் ஜனாதிபதியின் சகோதரருமான பெசில் ராஜபக்ச. இதற்கிடையே அரசாங்கத்தின் மூத்த அமைச்சரும் தமிழர் தரப்புடனான கடந்த கால அரசியல் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தவருமான நிமல் ஸ்ரீபாலாடி சில்வா, எந்தவொரு சர்வதேச விசாரணையையும் எதிர்ப்பதுதான் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை என்று கொழும்பில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச விசாரணைக்கான தேவை எதுவும் இல்லை என்றும் நல்லிணக்க நடவடிக்கைகளில் குறுகிய காலத்துக்குள் அரசாங்கம் போதுமானவற்றை செய்து முடித்திருப்பதாகவும் நிமல் ஸ்ரீபாலாடி சில்வா கூறினார். அவ்வாறே பிரிட்டனைப் போல இலங்கையும் ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்றும் 2 நாடுகளின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல கூறியிருக்கிறார்.
We both are sovereign countries and the sovereignty of each country has to be preserved and that's a basic principle of the Commonwealth or any other forum. So if it is infringed then we need to look at it seriously.
சர்வதேச விசாரணை பற்றி யார் பேசினாலும் அது காமன்வெல்த் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகவே அமையும் என்றும் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார்.
ஜெயபிரகாஷ் நலசாமி. இதேவேளை இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்கான காலக்கெடு எதனையும் இலங்கை அரசுக்கு யாரும் விதிக்க முடியாது என்று அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ நிராகரித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து இலங்கை தானே ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தும் என்பது பற்றி அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது ஆட்சியின் மீது சர்வதேச சமூகத்தினால் கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் குறித்து எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார். கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கொண்டு எவரும் கல்லெறியக்கூடாது என்று அவர் கூறினார். நான் ஏற்கனவே இதுகுறித்து விசாரிப்பதற்காக ஒரு ஆணைக்குழுவை அமைத்து விட்டேன். அது முற்றிலும் சுயாதீனமானது. இதுதான் என்னுடைய பதில் என்றார் மஹிந்த. எம்மால் இவற்றை விசாரணை செய்ய முடியும் என்பது குறித்து நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே காணாமல் போனவர்கள் குறித்து ஒரு விசாரணை குழுவை தான் அமைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருந்த போதிலும் அந்த விசாரணைகள் பூர்த்தி அடைவதற்கு காலம் பிடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
We will take our time and we will investigate into 30 years of war maybe. So I think we will
30 வருட கால போரில் நடந்தவற்றை விசாரிப்பதற்கு எங்களுக்கு நிறைய காலம் தேவைப்படும். குற்றஞ்சாட்டப்படுகின்ற எவருக்கு எதிராகவும் நாம் விசாரிப்போம். முன்பு இதனை நான் கூறியிருக்கின்றேன். எங்களிடம் மறைப்பதற்கு எதுவும் கிடையாது. இல்லாவிட்டால் எங்களை விமர்சிப்பவர்களுக்கு நாங்கள் இங்கு வருவதற்கு விசா கொடுத்திருப்போமா? நாடெங்கும் அவர்கள் சென்று எதிர்க்கட்சி குழுக்களை சந்திக்க அனுமதித்திருப்போமா என்றார் மஹிந்த ராஜபக்ச. இலங்கையின் போர்க்குற்றங்கள் குறித்து ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்ற பிரிட்டிஷ் பிரதமரின் கோரிக்கையையும் அவர் நிராகரித்தார்.
செய்தியை தொகுத்து தந்தவர் பூபாலரட்னம் சிவகன். இலங்கைக்கு சென்ற பிரிட்டிஷ் பிரதமரை சந்தித்த கிரிக்கெட் நட்சத்திரம் முத்தையா முரளிதரன் இலங்கையின் வடக்கே பெருமளவு வளர்ச்சிப் பணிகள் நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தி குறிப்பை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த பூமி பந்தில் முத்தையா முரளிதரனை விட எவருமே கூடுதலான டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியது கிடையாது. அதுபோல ஒரு நாட்டின் பிரதமருக்கு பந்து வீசும் வாய்ப்பும் அவருக்கு முன்னெப்போதும் கிடைத்ததும் இல்லை. கொழும்பு கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் இன்று பிரித்தானியாவின் பிரதமர் டேவிட் கேமரன் கிரிக்கெட் மட்டியை பிடிக்க அவருக்கு உலகின் சுழல் பந்து ஜாம்பவான் பந்து வீசினார். கிரிக்கெட் மைதானத்தில் முரளி வீசிய அந்த பந்தை விளாசி அடிக்க கேமரனுக்கு இலகுவாகத்தான் இருந்தது. ஆனால் அரசியல் மைதானத்தில் அவர் வீசிய பந்துகள் தான் ரொம்பவும் கடினமாக இருந்தன. முரளிதரன் உலகின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் என்பதற்காகவே இந்த சந்திப்பு நடக்கவில்லை. நாட்டின் வடக்கில் மோசமான மனித உரிமை மீறல்களுக்கு முகம் கொடுத்த ஒரே இனத்தைச் சேர்ந்த, அதாவது உலகின் மிக பிரபலமான தமிழன் என்றபடியால் தான் அவரை பிரதமர் சந்தித்தார். போருக்கு பின்னர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த கிரிக்கெட் விளையாட்டை பயன்படுத்தும் முயற்சியாக முரளிதரன் தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். நான் ஒரு விளையாட்டு வீரன், நாங்கள் அரசியல் பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை என்று அழுத்தமாக கூறிவிட்டு பிரிட்டிஷ் பிரதமர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். வடக்கு பக்கம் போய் அங்குள்ள முன்னேற்றங்களை பார்க்காதவர்கள்தான் கண்டபடி பேசுகிறார்கள் என்ற துணியில் முரளிதரன் பேசினார். கடந்த 30 ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தன. அங்கு யாரும் செல்ல முடியாத நிலைதான் இருந்தது. யுத்த காலத்தில் அங்கு நான் ஐநா சபையுடன் போய் பார்த்திருக்கிறேன். நான் இப்போது அடிக்கடி போய் வருகிறேன். அங்கு வசதிகளை பொறுத்தவரை 1000 மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் முத்தையா முரளிதரன் கூறினார். மோசமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கின்ற இலங்கை ராணுவம் வடக்கில் கிரிக்கெட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க தனக்கு உதவிகள் செய்து வருவதாகவும் முரளி கூறினார். இந்த நாட்டில் 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். வடக்கில் 1 மில்லியன் பேர்தான் இருக்கிறார்கள். ஆனால் தெற்கை விட வடக்குத்தான் கூடுதல் கவனத்தை ஈர்க்கிறது என்றும், போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசத்தைச் சேராத தென்னிலங்கையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்தார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவுதான் பிரதமர் கேமரன் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு பிராங்க் அண்ட் கிளியர், அதாவது வெட்டு 1, துண்டு 2 என்ற வகையில் இருந்ததாக வர்ணித்தார் கேமரன். ஆனால் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காது கடும்போக்குடன் நடந்து கொண்டதை நீங்கள் ராஜதந்திர மொழியில் அப்படி சொன்னீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு, இல்லை, அப்படி அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் கூறிவிட்டார். இலங்கை ஜனாதிபதி அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதற்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தெரியவில்லை. ஐநாவில் அடுத்த மனிதுரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் சர்வதேச விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கப் போவதாக டேவிட் கேமரோனும் கூறிவிட்டார். மஹிந்த ராஜபக்ச அவரது கடும்போக்கு பிடிவாத குணத்திலிருந்து இறங்கி வர வேண்டுமானால் அவருக்கு உள்நாட்டு அழுத்தங்கள் போதாது. சர்வதேச நடவடிக்கைதான் தேவை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் கேமரன் அணிக்கு பெரிய ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட், நாங்கள் இங்கே மதிப்பிடுவதைப் போல முடிந்தவரை இலங்கையை பாராட்டுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்று ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார். இந்த அரசியல் கிரிக்கெட்டில் இலங்கையை எதிர்த்து டேவிட் கேமரன் மட்டும் தனியாகத்தான் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது போலத்தான் தெரிகிறது.
பிபிசியின் அரசியல் ஆசிரியர் நிக் ராபின்சனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையின் கிழக்கில் உள்ள சம்பூர் உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக தமது வாழ்விடங்களை இழந்திருக்கும் குடும்பங்கள் தமது மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இதில் சம்பந்தரும் கலந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள சம்பூர் பிரதேச மக்களும் தமது மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுத்தகாலத்தில் 2005 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தமது இருப்பிடங்களை விட்டு இவர்கள் வெளியேறி இருந்தார்கள். தற்போது யுத்தம் முடிவடைந்து 4-5 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் அவர்களது வாழ்விடங்கள் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுமார் 900 குடும்பங்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது.
இடம்பெயர்ந்து எல்லா ஊர்லயும் குடியேற்றாங்க. எங்களை குடியேற்ற நாங்க சம்பருக்கு கட்டாயம் போகணும். நாங்க எங்க பரம்பரை சொத்து காணியது, பாட்டம் பூட்டன் காணியது. நாங்க எங்க அம்மா அப்பா முறை அறிந்து வளர்ந்த காணி எங்களுக்கு கிடைக்கணும். எங்கட பிள்ளைகளும் அதுல வாழணும். சம்பரங்களை கிடைக்கணும். எப்படியாவது
நாங்கள் கண்டியில் உள்ள பண்டாரையின் வீட்டை கேட்கவில்லை. கண்டியில் உள்ள வேறொரு ஊரை கேட்கவில்லை. எங்கட ஊரை தான் கேட்கின்றோம். நாங்கள் யாத்தை ஊரையும் கேட்கவில்லை. எங்கட ஊரை மட்டும் தாங்க. உங்களுக்கு உணவு தேவையில்லை. சோமாலியாவை போல நாங்கள் இந்த 2 வருஷமாக உணவு இல்லாம தட்டுப்பாடு கொண்டிருக்கின்றோம். எங்கட சம்பூரை நீங்க கட்டாயம் தர வேண்டும்.
இந்த வாழ்க்கையே வேணாம். இந்த வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு கிடைக்கப்படாது. அதற்காக செத்துருக்கலாம். ஓடி வீரக்குள்ள நாங்க வஞ்சையிலேயே செத்துருந்தாலும் இந்த சந்தோஷமா போயிருக்கலாம். இவ்வளவு கஷ்டத்தை பட்டும் இன்னும் நாங்க எங்கட ஊரை போய் சேரல.
கிளிவெட்டி இடைத்தங்கல் முகாமுக்கு முன்பாக இன்று நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு வருகை தந்த மக்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் வாசக அட்டைகள் மற்றும் பதாதைகளுடன் வருகை தந்திருந்தார்கள். அதனை அங்கு பயன்படுத்த அங்கு காணப்பட்ட காவல்துறையினரால் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. சிலரிடம் பறிமுதல் செய்யப்பட்டது. இடைத்தங்கள் முகாம் அமைந்துள்ள காணி அரசாங்க காணி என்று காவல்துறையினரால் போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தனிடம் இது தொடர்பாக கூறப்பட்டது.
பேசிட்டு போலாமா?
போட்டாங்க சாமியை கும்பிட போறோம், இந்த நாட்டில் சமாதானம் வேணும், எங்களுடைய மக்கள் தங்களை காணிக்கு திரும்பி போக வேணும். அவ்வளவுதான்.
போராட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். கவனயீர்ப்பு போராட்டத்தை முடித்து வைத்து உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன், சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாக ஐநா மற்றும் சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு தங்களால் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். அரசாங்கம் அளித்த உறுதிமொழிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அந்த கிராமம் கைப்பற்றப்பட்ட பிறகு சில நாட்களுக்குள் ஜனாதிபதி கூறினார், நாங்கள் ஆயுதமேந்திய போராடி அங்கிருந்து அகற்றுவதற்காகத்தான் நாங்கள் சம்பூரை கைப்பற்றினோம், அந்த மக்கள் திரும்பி அந்த இடங்களுக்கு செல்லலாம் என்று பகிரங்கமாக அவர் கூறினார். ராணுவ பேச்சாளர் கூறினார், அந்த மக்கள் சில நாட்களில் அந்த காணிக்கு திரும்பி செல்லலாம் என்று. அதற்கு பிறகு அது நடைபெறாத காரணத்தை நிமித்தம் நமது மக்கள் பல வழக்குகளை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்தார்கள். நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் ஆஜராகி அரசாங்கத்தின் சார்பாக வாக்குறுதி கொடுத்தார். கண்ணிபடிகள் அகற்றப்பட்ட பிறகு மக்கள் பாதுகாப்பாக குடியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகின்ற பொழுது மக்களை நாங்கள் குடியேற்றுவோம் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எவரும் மறக்க முடியாது. ஒரு முறை நான் இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் மிகவும் இறுக்கமாக பேசின பொழுது அங்கே இருந்த பொருளாதார அமைச்சர்கள் பசில் ராஜபக்சே அவர்கள் எழும்பி ஒரு வாக்குறுதியை தந்தார். அனல் மின் நிலையத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற 500 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளில் மக்கள் குடியேறலாம் என்ற வாக்குறுதியை நமக்கு தந்தார். அந்த வாக்குறுதி நடத்த வேண்டுமென்றால் ஏனைய காணிகளில் மக்கள் குடியேறலாம் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் நிம்மதி சமாதானம் புரிந்துணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டுமா இருந்தால் எல்லா மக்களும் சம உரிமையுடன் நடத்தப்பட வேண்டும். விசேஷமாக மக்களுடைய சொந்த காணிகளை அவர்கள் கொள்ளையடிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து மேலும் தாமதம் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த மக்களை தங்களுடைய சொந்த காணிகளில் குடியேற்றுவதற்கு தாமதம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டும்.
அவரது உரையின் பின்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அமைதியாக கலந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தமது கைகளில் வைத்திருந்த வாசக அட்டைகளையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு சில நிமிடங்கள் கோஷங்களை எழுப்பிய பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்ற
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக தமிழரசி ஒலிபரப்பாகும் அலைவரிசைகளை ஒருமுறை தரலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழரசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய இந்த அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் மூவர் கல்லூரி முதல்வரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பற்றி எழுத மனமூண்டி தட்சிணாமூர்த்தி. சமீபத்தில் சென்னையில் ஒரு பள்ளிச்சிறுவன் ஆசிரியை ஒருவரை கொலை செய்தான். இப்போது கல்லூரியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு காரணங்கள் திரைப்படங்கள், தொலைக்காட்சி விளம்பரங்கள் மற்றும் சாதித்தலைவர்களின் அறிவுரைகள் தான். திரைப்படங்களில் மாணவர்கள் தொடர்பான காட்சிகள் முட்டாள்தனமாக காட்டப்படுகின்றன. சீருடைகளில் உள்ள காவலர்கள் கேவலமான முறையில் தாக்கப்படும் காட்சிகள் அதிக அளவில் காட்டப்படுகின்றன. தொலைக்காட்சி விளம்பரங்களில் பெரும்பாலான கதைகளும் இப்படித்தான். தென் மாவட்டங்களில் சாதிப்பற்று அதிகம். ஒரு சாதித்தலைவரை கடவுளாக கொண்டாடுகிறார்கள் என்கிறார்.
தமிழக அரசு 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விற்பதை தொடங்கியிருப்பதை பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜேடி மூர்த்தி, நிலத்தடி நீர்வளத்தையெல்லாம் மாசுபடுத்திவிட்டு மக்களுக்கு 10 ரூபாய்க்கு தண்ணி காட்டும் வேலை வேடிக்கையாக இருக்கிறது. இலவசமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை விலைக்கு விற்கிறார்கள். விலை கொடுத்து வாங்க வேண்டிய அரிசியை இலவசமாக தருகிறார்கள் என்கிறார்.
இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்தது பற்றி எழுதும் கோவை நேயர் வெங்கடாச்சலம், சரிந்தது ரூபாயின் மதிப்பு மட்டுமல்ல இந்தியாவின் மானமும் தான் என்கிறார்.
தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்கிறது என்ற ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த செய்தி உணர்த்தியது என்கிறார் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ்.
நரேந்திர மோடி பாஜகவின் பிரதமர் பதவி வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது பற்றி எழுதும் கல்பாக்கம் சுகுமார். இதுகுறித்த தகவல்கள் பேட்டிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தன. சுதந்திரம் விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி என்று முழங்கிக் கொண்டே இன்னும் மக்களை ஏமாற்ற பார்க்கிறது காங்கிரஸ். ஆனால் பாஜகவோ மேல்தட்டு மக்களுக்கான கட்சி, உழைக்கும் மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றும் செய்யப்போவதில்லை என்கிறார்.
மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. வீழ்ந்து கிடக்கும் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த, ஊழலை கட்டுப்படுத்த மோடி போன்ற அதிரடி அரசியல்வாதி தேவை என்கிறார்.
டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது பற்றி எழுதும் ஈரோடு நேயர் எம் சி பூபதி. தண்டனையை இதுபோல கடுமையாக தருவது எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க உதவும். மதுக்கடைகளையும் மூடினால் பலன் இருக்கும். பெண்களுக்கு தற்பாதுகாப்பு பயிற்சியும் அவசியம் என்கிறார்.
சரி, தமிழோசையில் ஃபேஸ்புக் மூலமாகவும் மின்னஞ்சல்கள் மூலமாகவும் வந்த நேயர்களின் கருத்துக்களில் சிலவற்றை தரலாமே ஜெயபிரகாஷ்.
கடந்த வாரத்தில் எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியான காணொலிகள் குறித்து பாராட்டி பல நேயர்கள் தமது கருத்துக்களை எழுதியிருக்கார்கள். முதலில் யாழ் சென்ற பிரிட்டிஷ் பிரதமர் மற்றும் செய்தியாளர்களின் வாகன தொடரணியை மறித்து காணாமல் போன தமது உறவுகள் குறித்து, முறையிட வளையும் வட இலங்கை மக்கள் குறித்த காணொலி பற்றி பல நேயர்கள் கருத்து எழுதியிருக்கார்கள். மூர்த்தி பறவை எனும் நேயர், இவர்களின் வேதனை என் கண்களில் கண்ணீர் வரவழைக்கிறது என்கிறார்.
சண்முகம் ராமன் எனும் நேயர், என்னுடைய இதயத்தில் ரத்தம் வடிகிறது. எவ்வளவு தாய் தந்தையர் தமது பிள்ளைகளை இழந்து வேதனையில் துடிக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபேஸ்புக் மூலம் கருத்துக்களை எழுதும் நேயர்கள் தங்களது இருப்பிடம் அல்லது முகவரியை அந்த கருத்துக்களில் பதியவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. மேலும் படிக்கலாம் ஜெயபிரகாஷ்.
எஸ்பி ராஜ் என்னும் நேயர், உலகம் நம்மை மறந்து பல வருடங்களாகிவிட்டதால் இனியும் ஏமாற மறுத்து விழித்தெழுவோம் என்று எழுதியிருக்கிறார்.
சுதா தியாகு என்னும் நேயரோ, இந்த செய்தி எல்லோரிடத்திலும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறார்.
அடுத்ததாக, காமன்வெல்த் மாநாட்டில் வீடியோ எடுக்க தடுக்கப்பட்ட பிபிசி செய்தியாளர் என்ற தலைப்பில் நாம் வெளியிட்ட வீடியோ குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற பல நேயர்களில் அருள் ராமசாமி எனும் நேயர், கேமரா இருப்பதால் தான் நீங்கள் தடுக்கப்படுகிறீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு வெள்ளைவேனை வரவழைத்திருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்.
சிவநயினி முகுந்தன் எனும் நேயர், சரியாக நச்சென்று சொன்னீர்கள் என்று கூறியிருக்கிறார்.
வைரவநாதன் சிவரதன் என்னும் நேயர், இதுகுறித்து எழுதுகையில் வெளிநாட்டு ஊடக வீரர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அதுவும் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் இலங்கை மீது திரும்பியிருக்கின்ற இந்த நேரத்திலேயே இப்படி சர்வதேச ஊடக வீரர்களுக்கே இந்த நிலைமை என்றால் உள்ளூர் ஊடக வீரர்களின் நிலைமை என்ன, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார்.
பேங்காக் நேயர் அழகையா ஜெயக்குமார் எழுதியிருக்கும் மின்னஞ்சலில், காணாமல் போன உறவுகளின் அவலம் வேதனைதான். ஆனால் இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்கள் அரசியல் செய்வது கண்டிக்கப்பட வேண்டும். இது ஒன்றும் அரசியல் செய்யும் தருணம் அல்ல, சகோதர தமிழ் மக்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு செயல்படும் தருணம். தமிழ் மக்களின் அவலத்தில் அரசியல் செய்வது சரிதானா என்று கேட்கிறார்.
ஜெகன் திருப்பதி என்னும் நேயர், இதுகுறித்து எழுதுகையில் எவ்வளவுதான் பாதைகளுக்கு வெள்ளை அடித்தாலும் இலங்கையின் காமன்வெல்த் மாநாடு நாறுகிறது. பாதைகளுக்கு வெள்ளையடிக்காமல் அடுத்த முறை பேரினவாத இனத்துவேசத்துக்கு ராஜபக்சே வெள்ளையடிக்க முயற்சிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்.
அடுத்ததாக, காமன்வெல்த் மாநாடு நடக்கும் வழியில் உலக கவனத்தை ஈர்ப்பதற்காக கொழும்பு செல்ல முயன்ற வடபகுதியில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இலங்கை படையினரால் தடுக்கப்பட்டது குறித்த செய்தி பற்றி எழுதியிருக்கும் மாவை ஸ்ரீகாந்தா, சுதந்திர இலங்கையில் சுதந்திரம் தேடும் மக்கள் இவர்கள். இது மறுக்கப்படும் வரை இலங்கையில் அமைதி, சுதந்திரம், இயல்பு வாழ்க்கை என்பது என்றைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இதுவே வடக்கு மாகாண சபை தேர்தலிலும் எதிரொலித்தது என்று கூறியிருக்கிறார்.
வட இலங்கைக்கு செல்ல முயன்ற சேனல் ஃபோர் செய்தியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு அவர்கள் கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்ட செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற சங்கீர்த்தனன் கனகேஸ்வரன் எனும் நேயர், இது நடக்கும் என்று எப்போவோ தெரியும் என்று எழுதியிருக்கிறார். வலிகாமம் வடக்கு மேல்குடியேற்ற பிரச்சினை பற்றிய செய்தி குறித்து எழுதும் கோண்டாவில் நேயர் ருத்ரன், வலிகாமம் வடக்கு மக்கள் மீள்குடியேற வேண்டும் என அவர்களின் கோரிக்கை தொடர்பான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பற்றிய தகவல்களை தவறாமல் செய்தியாக தருவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அரசியல் லாபம் கொடுக்கிறது. இந்த போராட்டங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் போது இந்த வாரத்தில் சில இடங்களில் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கு முன்பாக இடங்களை பார்வையிட மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று எழுதியிருக்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இலங்கையில் உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்துள்ளதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நிராகரித்துவிட்டார். இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு பாரத் ரத்னா விருதை அறிவித்திருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா அனுப்பிய மங்கள்யான் விண்கலனின் சுற்றுவட்ட பாதையை இந்திய விஞ்ஞானிகள் சனியன்று 5வது முறையாக வெற்றிகரமாக உயர்த்தியிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். நேயர்களே, ஒலி வடிவங்கள் தவிர இப்பொழுது காணொளிகளும் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் ஒளிபரப்பாகி வருகின்றன. அவற்றையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். வணக்கம் நேயர்களே.